2012 இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் ஜி முருகன் அவர்கள் எழுதியுள்ள 2வது மரணம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அவனை தேடி அவனுடைய சகோதரன் வந்துவிட்டு போனதாக அலுவலகத்தில் சொன்னதும் குழம்பி போனான். வீட்டுக்கு வர சொல்லி தன்னுடைய விலாசத்தை ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துவிட்டு போயிருந்தார். அவனுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் யாரும் இல்லை. இறந்த ஒரே தம்பியும் 10 வருடங்களுக்கு முன்பே இறந்து போய்விட்டான். தூரத்து உறவில் கூட அப்படி யாரும் இந்த நகரத்தில் வசிப்பதாக அவனுக்கு தெரியவில்லை. எந்த சொந்த பந்த கொடிகளும் எட்டாத தூரத்தில் இருக்கிற நகரம் இது. யார் அவனை தேடி வந்திருக்க முடியும்? அவன் மறுத்தான். வேறு யாரையோ தேடி வந்திருக்க வேண்டும் என்று அலுவலக உதவியாளனிடம் வாதித்தான். இவனுடைய ஊர் பேர் எல்லாவற்றையும் அவர் சரியாக சொன்னதாக அவன் உறுதிப்படுத்தினான். அலுவலகத்தை விட்டு குழப்பத்துடனேயே புறப்பட்டான். அழைப்புச் சீட்டுகளுடன் வீடுகளை கண்டுபிடித்து பழுதான டிவிகளை சரி செய்து தருவது அவனுக்கு வேலை. 6 வருடங்கள் கழிந்து விட்டன. இந்த வேலையை மேற்கொண்டு இந்த நகரம் முழுக்க அவனுக்கு அத்துப்படி. இது நாள் வரை ஒரு உறவினை கூட இங்கே அவன் சந்தித்ததில்லை. வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு திரும்பவும் அந்த விலாசத்தை பார்த்தான். அவனுடைய அறையிலிருந்து பக்கம்தான். நடந்தே கூட அங்கே போய்விடலாம். போய் பார்த்துத்தான் ஆக வேண்டுமா என்ன? போகாமலேயே இருந்து விடலாம். ஆனால் அவருக்கு என் விலாசம் தெரிந்திருக்கிறது. மீண்டும் என்னை தேடி வந்துவிட்டால் பார்க்காமல் இருந்ததற்கு என்ன சமாதானம் சொல்வது? யாராக இருந்தாலும் அவர் ஒரு மனிதர், அதிலும் என் உறவுக்காரர். என்னை தெரிந்திருப்பவர், சந்திக்க விரும்புபவர். தினம் தினம் எத்தனையோ விலாசங்களுக்கு போய் எத்தனையோ விதமான மனிதர்களை சந்திக்கிறோம். அவர்களில் ஒருவராக இவரையும் நினைத்து ஏன் போய் பார்க்க கூடாது? இறுதியாக அவரை பார்த்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தான். எத்தனையோ முறை இதே தெருவில் அவன் போய் வந்திருக்கிறான் என்றாலும் இந்த வீட்டை அவன் கவனித்ததில்லை. சற்று உயரமான மதில் அவன் பார்வையை மறைத்திருக்கிறது. வீடு கண்ணில் பட்டிருந்தால் அதன் தோற்றம் நிச்சயம் அவன் கவனத்தை கவர்ந்திருக்கும். இது போன்ற வீட்டை வேறு எங்கோ பார்த்திருப்பது போல அவனுக்கு நினைவு. அவனுக்கு வியப்பாக இருந்தது. இந்த நகரத்திற்கு பொருத்தமில்லாத ஒரு வீடு 2 மரத்தூண்கள் தாங்கி நின்ற முன்கூரைக்கு பின்னால் உள்ளடங்கிய மாதிரி ஒரு பெரிய கதவு. கதவிலிருந்து செதுக்கு சிற்பங்கள், வடிவங்கள் எல்லாமே அவனுக்கு பரிச்சயமானவை. அவன் வீட்டு தலைவாசலில் கூட இதே பாணியிலான செதுக்கல்கள் உண்டு. அழைப்பு மணியின் பொத்தானை அழுத்தினான். கதவுக்கு பின்னால் யாரை சந்திக்கப் போகிறோமோ என்ற பெரும் புயிர் அவனை கிளர்ச்சிக்கு உள்ளாக்கியது. கதவின் தாழ்பால் நீங்கும் சத்தம் கேட்டது. கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் வந்து நின்றாள். இதற்கு முன் எப்போதும் அவளை அவன் பார்த்ததில்லை. நீங்க பெயரை சொன்னதும் அவளுடைய முகம் மலர்ந்தது. உள்ள வாங்க. நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விருந்தாளியை வரவேற்பது போல அவனை அவள் வரவேற்றாள். விசாலமான ஒரு வரவேற்பறைக்குள் அவன் நுழைந்தான். 4 தூண்கள் வைத்து ஒரு கோயில் மண்டபம் போல அது கட்டப்பட்டிருந்தது. கூரையில் சதுரமான ஒரு திறப்பு, அதை சுற்றி மேல் சுவர். சுவரின் 4 பக்கங்களிலும் 4 ஜன்னல்கள். தூண்களுக்கு நடுவே பிரகாசமான ஒளி மேலிருந்து வந்து தரையில் விழுந்தது. அங்கே ஒரு குழந்தை அழுதபடி இருந்தது. உட்காருங்க என்று ஒரு நாற்காலியை காண்பித்தாள் அவள். பெட்டியை சுவர் ஓரமாக வைத்துவிட்டு அவன் உட்கார்ந்தான். உங்க அண்ணா நீங்க வருவீங்கன்னு இன்னைக்கெல்லாம் வீட்டில தான் இருந்தார். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆண்டாளை கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு ஸ்கூல் வரைக்கும் போயிருக்கார். இப்ப வந்துடுவார். குழந்தையை தூக்கி இடிப்பில் வைத்து கொண்டு, சித்தப்பா வந்திருக்காங்க பாரு, அவங்க எதுக்கும் அழக்கூடாது. என்ன இங்கேயே அவர் கூட விளையாடிக்கிட்டே காப்பி வச்சு கொடுக்கலாம். குழந்தையை அவனுக்கு எதிரில் கொண்டு வந்து இறக்கிவிட்டாள். அவள் உள்ளே போய் மறைந்ததும் குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டான். அது அழுகையை நிறுத்திவிட்டு வியப்புடன் அவனை பார்த்தது. அவனுடைய பாக்கெட்டில் இருந்த பேனாவை எடுக்க அது பிரயத்தனப்பட்டதைக் கண்டு அவனையே எடுத்துக் கொடுத்தான். வாங்கியதும் அவனையே பார்த்து கொண்டு அவசரத்துடன் வாயில் வைத்துக் கொண்டது. மாடிக்கு செல்லும் இந்த மரப்படிகளில் ஏற்கனவே அவன் தாவி ஏறி சென்றிருப்பது போல ஒரு நினைவு. இந்த கதவுகளின் வழியே கூட எண்ணற்ற தடவை அவன் போய் வந்திருக்கிறான். எப்போதோ அவன் நுகர்ந்திருந்த ஒரு மனத்தை இந்த ஜன்னல்களில் நுழைந்து வந்த காற்று சுமந்து வந்தது. பழைய மனம் காலத்திலும் தூரத்திலும் வெகு தொலைவு பயணித்து இங்கே வந்திருக்கிறது. காப்பியுடன் அவள் வந்தாள். காப்பியை அவனிடம் கொடுத்துவிட்டு குழந்தையை வாங்கி கொண்டு தூணுக்கு பக்கத்தில் போய் தரையில் உட்கார்ந்து கொண்டாள். பெரிய ரகசியம் ஒன்றை உள்ளடக்கி கொண்டிருக்கிறாள் அவள். அது உடைய போகும் ஆனந்தம் அவளிடம் தெரிந்தது. நேற்றுதான் மாமாவுக்கு காரியம் எல்லாம் முடிஞ்சது என்றவள் சற்று இடைவெளி விட்டு, காரியத்துக்காவது கூப்பிடுங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன், அவர்தான் வேண்டாம்னு சொல்லிட்டார். காப்பியை மெல்ல பருகிக் கொண்டே அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். சகஜமான அவளுடைய பேச்சு அவனை ஆச்சரியப்பட வைத்தது. மாமாவுக்கு வயசாயிடுச்சு, 80க்கு கிட்டத்தட்ட இருக்கும். இவ்வளவு வயசு வரை வாழ்ந்ததே பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் தெய்வ கொடுப்பன வேண்டும்.
நாம் எல்லாம் 60 தாண்டுறோமோ என்னமோ, அத்தை சாவும்போது அவங்களுக்கு 65 தான். அப்பெல்லாம் இவர் அங்க இங்க ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இந்த வீட்டையே அவர்தான் கட்டினார். எல்லா வேலையும் அவரோடது தான். மரவேலையை முடியும் மட்டும் 2 ஆச்சு. இந்த வீடு கட்டின செலவில் 2 கட்டியிருக்கலாம் என்று சொல்லி அவள் சிரித்தாள். நீங்க இந்த ஊருக்கு வந்த போதே அவருக்கு தெரியும். உங்களை வீட்டுக்கு கூப்பிடலையேங்கிற வருத்தம் அவருக்கு எப்பவும் உண்டு. மாமா இருக்கிற வரைக்கும் எதுவும் உங்களுக்கு தெரிய வேணாம்னு விட்டுட்டார். மாமா என்று அவள் குறிப்பிடுவது யாரை என்றுதான் புரியவில்லை அவனுக்கு. ஏற்கனவே இவனுக்கு எல்லாமே தெரியும் என்பது போல ஏன் பேசுகிறாள் இவள்? வெளியே ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. அவர் வந்துட்டார் என்று சொல்லிக்கொண்டே கதவை திறப்பதற்காக எழுந்து போனாள். அவரை எதிர்கொள்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். ஏனோ அவன் மனம் பதற்றமடைந்தது. சிரித்து கொண்டே அவர் உள்ளே வந்தார். பின்னால் கான்வென்ட் உடையில் இருந்த மகளும் மகளுடன் அவளும் வந்தாள். அப்பு வந்து ரொம்ப நேரமாச்சா என்று கேட்டுக்கொண்டே அவனிடம் வந்தார். இப்பதான் கொஞ்ச நேரமாச்சு என்று எழுந்தான். உட்கார் உட்கார் என்று சொல்லிக்கொண்டே இன்னொரு நாற்காலியை அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். இதற்கு முன் அவன் அவரை பார்த்திருக்கிறான். அவனுக்கு ஞாபகம் வந்துவிட்டது. பெரியம்மா சாவின் போதுதான் அது. அவனிடம் வந்து பேசியிருக்கிறார். அவன் என்ன செய்கிறான், என்ன படிக்கிறான் என்று விசாரித்தார். அவர் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் அப்பா பிறந்து வளர்ந்த ஊருக்கு போனால் அது போல நிறைய பேர் அவனிடம் விசாரிப்பது வழக்கம்தான். வேட்டி சட்டையில் மிக சாதாரணமாகத்தான் அவர் இருந்தார். கபடமில்லாத ஒரு முகம், மீசையை வழித்து விட்டிருந்தார். வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு இல்லையா? முடிச்சிட்டு தான் வந்தேன் என்றான். அவரை எப்படி அழைப்பது என்று விளங்கவில்லை அவனுக்கு. ஆண்டாளம்மா இங்க வாங்க. அந்த பெண் அவரிடம் போய் ஒட்டி கொண்டு நின்று சங்கோஜத்துடன் இவனை பார்த்து கொண்டிருந்தாள். நம்ம பாட்டி பேரைத்தான் இவளுக்கு வச்சிருக்கேன் என்று சிரித்தவர், ரொம்ப பழைய பேரா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆண்டாள் நல்லா தானே இருக்கு என்று அவனை பார்த்து மீண்டும் சிரித்தார். அவனுக்கு பக்கத்தில் இருந்த காலி டம்ளரை எடுத்துக்கொண்டு அவன் மனைவி உள்ளே போனாள். சித்தப்பாவுக்கு வீட்டை சுத்தி காமிக்கலாமா என்று தன் மகளிடம் சொல்லிக்கொண்டே அவர் எழுந்தார். அப்பூ வா என்று அவனை அழைத்தார். அவனுடைய சித்தப்பாவை அவன் ஐயா இப்படித்தான் அழைப்பது வழக்கம். அந்த வார்த்தையை அப்படியே இவர் பயன்படுத்தியது இவனை வசியப்படுத்தியது. தயங்கியபடி எழுந்து அவருக்கு பின்னால் நடந்தான். அச்சிறுமியும் நானும் தெளிந்தவளாக ஓடி வந்து இவன் கையை பிடித்து கொண்டான். எல்லா அறைகளும் வரவேற்பறையே ஒட்டியிருந்தன. ஒரு கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே போனவர் தயங்கி வெளியே நின்ற அவனை உள்ளவா என்று கூப்பிட்டார். அறை இருட்டாக இருந்தது. முதல் எதுவுமே அவனுக்கு புலப்படவில்லை. அது பூஜை அறை. சிறு சிறு மின் விளக்குகளுக்கு பின்னால் நிறைய சாமி படங்கள் மாட்டி வைக்கப்பட்டிருந்தன. எல்லா படங்களும் அலங்காரமான ஒரு மர ஸ்டாண்டில் பொருத்தப்பட்டிருந்தன. கீழே தனியாக ஒரு படம் மாட்டியிருந்தது. புதிதாக அதற்கு மாறி அணிவித்திருந்தார்கள். சிறிய மின்விளக்குதான் என்றாலும் உருவத்தை துல்லியமாகவே அது காட்டியது. வயதான ஒருவரின் ஓவியம். அந்த மனிதரை அவன் பார்த்திருக்கிறான். இந்த முகம் யாருடையது? அருகில் நின்று கொண்டிருந்தவரை அவன் திரும்பி பார்த்தான். இது தெரியலையா? மீண்டும் அந்த ஓவியத்தை அவன் பார்த்தான். அவன் ஐயாதான் அது, எப்படி மறக்க முடியும்? அதிர்ச்சியுடன் அதையே அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவருடைய வாழ்நாளில் புகைப்படமே எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவன் அம்மா சொல்லி இருக்கிறாள். ஆனால் இங்கே அவருடைய ஓவியம் ஒன்று இருக்கிறது. ஆண்டாளம்மா சாமி கும்பிடுங்க என்று அவர் தன் மகளிடம் சொன்னார். அவள் கைகளை கூப்பி கும்பிட்டாள். அப்போ வா போகலாம் என்று அவனை வெளியே கூட்டிக் கொண்டு வந்தார். இன்னொரு அறைக்குள் நுழைந்ததும் அந்த மனம் திரும்பவும் அவன் ஆசையில் உக்கிரமாக தாக்கியது. அது என்ன என்பதை அவன் புரிந்து கொண்டான். சிறு வயதில் அவன் ஐயாவின் பிணத்தருகே நின்றிருந்த போது நுகர்ந்த மனம்தான் அது. அவர் படுத்திருந்த கயிற்று கட்டிலுக்கு பின்னால் சுவரில் சதுரமாக மஞ்சள் பூசி சாம்பல் பட்டை இட்டு பொட்டு வைத்திருந்தார்கள். அருகே ஒரு குத்து விளக்கு எரிந்தபடி இருந்தது. அறையின் ஒரு மூலையில் இருந்த நாற்காலியை பார்த்து திகைத்து நின்றான். கருத்த நிறத்தில் அது கம்பீரமாக உட்கார்ந்திருந்தது. அவன் ஐயா செய்து முடிக்காமல் விட்டு போன நாற்காலியைப் போல ஒன்று அச்சு அசல் அதுவேதான். அவர் சொன்னார், போன 2008 தான் அப்பா உயிர் விட்டார். 20 அவர் இறந்து என்று அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். அவன்தான் அவருடைய சிதைக்கு கொல்லி வைத்தான். இப்போதுதான் அவர் இறந்தார் என்றால் அவனுடைய அம்மாவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் அப்பாவுக்கு வேறு சில பெண்களுடன் உறவு இருந்ததாக அவனுக்கு சொல்லியிருக்கிறார்களே தவிர இப்படி தனியாக ஒரு குடும்பம் உண்டு என்று யாரும் சொன்னதில்லை. அதற்கான தடயங்களும் இது நாள் வரை அவனுக்கு தென்பட்டதும் இல்லை. ஒரு மனிதனின் வாழ்க்கை இரண்டாக கிடைத்து 2 மரணப்போக்களை பூப்பது சாத்தியம்தானா என்று அவன் தன்னையே கேட்டுக்கொண்டான். என்னுடைய அப்பா முன்பே இறந்து விட்டார். இது என்னுடைய அப்பா இல்லை, இது கற்பனையான ஓவியம் மட்டுமே. அப்படி ஒருவரை நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கற்பனையால் என்னை குழப்ப வேண்டாம். நான் போய்விடுகிறேன், என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அவன் அவரிடம் சொல்ல நினைத்தான். ஆனால் சொல்ல முடியவில்லை. அவருடைய உறவை துண்டிக் கொள்வதற்கான துணிச்சல் அவனுக்கு வரவில்லை. கணவர் மனைவி இருவரும் நம் வரவால் எவ்வளவு மகிழ்ந்து போயிருக்கிறார்கள். எதற்காக நம்முடன் உறவு கொண்டாட வேண்டும்? நம்மால் ஆகக்கூடியது என்ன இருக்கிறது இவர்களுக்கு? இவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு கனவை புதிர் போல அவனுக்கு முன் பரிமாறிவிட்டு நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை ஏன் இத்தனை புதிராக இருக்கிறது? எனக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை புதிர்களை அது தனக்குள் மறைத்து வைத்திருக்கிறது. மரப்படிகளின் வழியே அவனை மாடிக்கு வழித்து கொண்டு போனார். அங்கு அவருக்கு தனி அறை ஒன்று இருந்தது. அது அவருடைய அலுவலக அறை. துணி வியாபாரம் செய்வதாக அவனிடம் சொன்னார். எதிரெதிரான இரண்டு ஷோபா நாற்காலிகளில் அவர்கள் உட்கார்ந்தார்கள். இந்த ஓவியத்தை யார் வரைந்தது என்று முத்துசாமி கேட்டான். ஐயாவோட படம் ஒன்று கூட என்கிட்ட இல்லை, போட்டோவே எடுத்துக்கலேன்னு அம்மா சொன்னாங்க. நான் கிராமத்தில் இருந்தபோது ஒரு நாடோடி ஓவியன் வரைந்து கொடுத்தான் என்றார் அவர். அவருடைய கண்கள் கலங்கியிருந்தன. இருவரும் பேசாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தார்கள். அவர் சொன்னார், இதெல்லாம் கனவு போலத்தான் இருக்குது. இந்த ஊருக்கு நீ வந்தபோது சந்தோஷமா இருந்தது. அதே சமயத்தில் நான் கண்டுகிட்டு இருந்த கனவு எங்க கலைச்சிடப்போறையோன்னு பயமாவும் இருந்தது. இரவு உணவை அவர்களுடனேயே சாப்பிட்டான். புறப்படும் முன்பு அவன் கைகளை பிடித்து கொண்டு கேட்டார், அப்போ இங்கேயே தங்கிக் கொள்ளேன், இதுவும் உன்னுடைய வீடுதான். இது எப்படி என்னுடைய வீடாக முடியும்? பிறகு வந்து பார்ப்பதாக சொல்லிவிட்டு அவன் கிளம்பி வந்து விட்டான். வாழ்க்கையின் பெரிய ரகசியம் ஒன்று பல வருடங்கள் போய்ந்திருந்து இன்று வெளிப்பட்டிருக்கிறது. அதுவாக வந்து அவனுக்கு முன்னால் பெரிய ஓவியமாக விரிந்திருக்கிறது. அந்தரங்கமான நிழல்களாக, பரவசப்படுத்தக்கூடிய ஒளியாக, பூடகமான தூரியை தீற்றல்களாக, புதிரான வண்ண சேர்க்கைகளுடன் அது கனவின் மொழி போல தர்க்கம் ஒழுங்குக்கு அப்பாற்பட்டது. இனி இந்த ஓவியத்தை என்ன செய்வது? அவன் ஐயாவுக்கு இன்னொரு குடும்பம் இருந்ததும், அங்கு இன்னொரு கிளையாக அவர் வாழ்ந்து மடிந்ததும் தெரிந்தால் அவன் அம்மா என்ன சொல்வார்? எப்படி இதை எதிர்கொள்வாள்? இரவு வெகு நேரம் அவன் தூங்கவில்லை. மொட்டை மாடியில் கைப்பிடி சுவர் மேல் உட்கார்ந்து இரவு நகரத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய சகோதரனை நினைத்த போது அவன் மனம் கனத்தது. தன்னை மன்னித்து விடும்படி அவனிடம் கேட்க வேண்டும் போல ஒரு உணர்வு எழுந்தது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.